Once again, we turn to continue our study on the subject.
நாம் தொடர்ந்து இயேசு கட்டுப்படுத்த எல்லாம் என்ற தலைப்பை தியானிப்போம். அந்த தலைப்பை மத்தேயு 28:20 வசனத்தை மையமாய் வைத்து தியானித்து வருகிறோம். எல்லா ஜாதிகளுக்கும் சென்று சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவினால ஞானஸ்தானம் கொடுத்து நான் கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் முடிவு பரியந்தம் என்று நாம் வாசிக்கிறோம். 20 வசனத்திலே நம்மளுடைய எல்லா தியானத்திலும் இயேசுவினுடைய வார்த்தைகளை தியானித்து வருகிறோம். அவர் கற்றுக் கொடுத்து கட்டளையிட்ட காரியங்களை பார்த்து வருகிறோம். மத்தேயு 4 அதிகாரத்தை இதுவரை பார்த்திருக்கிறோம். போன தடவை மத்தேயு 4:19 பார்த்தோம். என்னை பின்பற்றி வா, உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாய் ஆக்குவேன் என்றார். தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம் 23 வசனம். இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து. இது ராஜ்யத்தின் சுவிசேஷம். எந்த ராஜ்யத்தின்? பரலோக ராஜ்யத்தின். அந்த சுவிசேஷத்தை நாம் பிரசங்கிக்க வேண்டும். சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சுஸ்தமாக்கினார். அந்த வியாதி எப்படிப்பட்ட வியாதி என்பது பொருட்டல்ல. அவர் சுகமாக்க முடியாத வியாதி இல்லை, நோய் இல்லை. அவருடைய கீர்த்தி சிரியா எங்கும் பரவியிற்று, இஸ்ரேலுக்கு வெளியே சென்றது. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் சிரியாவிலிருந்து இஸ்ரேல் தேசத்துக்கு வெளியில் உள்ள யூதர்கள் வந்தார்கள். சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களும் சந்திரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்திலே கொண்டு வந்தார்கள். அவர்களை சுஸ்தமாக்கினார். அவர் சுகமாக்க முடியாத ஜனங்கள் யாருமே இல்லை. அந்த காலகட்டத்திலிருந்து இதுவரை இப்படியாய் சுகமாக்கின நபர் வேறு யாரும் இல்லை. இயேசு மாத்திரமே இப்படி அற்புதமான வழியிலே சுகமாக்கினார். எல்லா வியாதியும் எல்லா நபரும் சுகமானார்கள். ஒவ்வொரு வியாதியும் சுகமாக்கப்பட்டது. இந்த நாளிலே சுகமாக்கும் கூட்டம் என்று அழைக்கப்படுகிற கூட்டத்தில் எல்லாம் 1000 ஒருவர் வீல் சேர்லிருந்து எழுந்து நடந்து போனால் பரவசம் அடைகிறார்கள். ஆனால் அநேக ஜனங்கள் ஏமாற்றத்தோடு இப்படிப்பட்ட கூட்டங்களில் இருந்து கடந்து செல்கிறார்கள். அவர்கள் வியாதியோடு போகிறார்கள். சுகமாக்கப்பட்டேன் என்று சொன்ன மனுஷன் 3 மறித்து போகிறார். இதெல்லாம் சுகமாக்கும் ஊழியம் அல்ல, ஜனங்களை ஏமாற்றும் ஏமாற்றத்தின் ஊழியம். அவர்கள் பணத்தை சம்பாதிப்பதற்கு இப்படி செய்கிறார்கள். நாம் இப்படி ஏமாற்றப்படக்கூடாது. இது இயேசு கிறிஸ்துவின் சுகமாக்கும் ஊழியம் அல்ல. அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமா? மத்தேயு 5 வாசிங்கள் 22-23. இதற்கு ஒப்பிட்டு வேற எங்கேயும் 0.1% கூட காண முடியாது. வேற எங்கேயும் நடப்பதில்லை. இயேசு இப்படியா ஏன் சுகமாக்கினார்? அப்போஸ்தலர் 2 வாசிக்கிறோம். இஸ்ரேல் ஜனங்களே, இந்த வார்த்தைக்கு செவிசாயுங்கள். பிதாவினால் சாட்சி பெற்றவர், அற்புதங்களும் அடையாளங்களையும் அவர் மூலமாய் தேவன் நடப்பித்தார். இயேசு செய்த அற்புதங்களும் அடையாளங்களும் பிதாவினால் இயேசுக்கு கொடுக்கப்பட்ட அங்கீகாரம். இது இவரனுடைய குமாரன் சிலுவைக்கு செல்வதற்கு முன்பாக அவர் அங்கீகரிக்கப்பட வேண்டியதா இருந்தது. அப்பொழுதுதான் ஜனங்கள் தோ சிலுவையிலே மறிக்கிற இயேசு நமக்காய் மறிக்கிறார் என்று உணர முடியும். அது தேவன் கொடுத்த அங்கீகாரம். எல்லா சீஷர்களும் செய்ய வேண்டிய ஒரு ஊழியம் அல்ல. ஒரு ஊழியரும் ஒரு சீஷரும் இயேசு செய்த எல்லா காரியத்தையும் செய்ய முடியாது. சுகமாக்குகிற காரியத்திலே பெரிய அப்போஸ்தலனாகிய பவுல் கூட அப்படி செய்ய முடியவில்லை. அவர் மரித்தோரிலிருந்து ஒரு மனிதனை எழுப்பினார் என்று வாசிக்கிறோம். ஆனால் திமோத்தினுடைய வயிற்று வலியை சுகமாக்க முடியவில்லை. வயிற்று வலிக்கும் மரித்தோரை எழுப்புவதற்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது. 1 Timothy 5 23 வசனத்திலே உனக்கு அடிக்கடி வருகிற வயிற்று வலி கொஞ்சம் அதற்காக நீ மருந்து எடுத்துக்கொள், கொஞ்சம் திராட்சை ரசத்தை எடுத்துக்கொள். பவுல் திமோத்தியின் மேல் கை வைத்து ஜெபித்திருப்பாரா? கண்டிப்பாய் ஜெபித்திருப்பார் அநேக தடவை. ஆனால் திமோத்தியு அங்கே சுகமாக்கப்படவில்லை. திமோத்தியு பவுல் இடத்துல சென்று, அடிக்கடி எனக்கு வயிற்று வலி இருக்கிறது, எனக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். பவுல் ஜெபித்தார், ஒன்றும் நடக்கவில்லை. ஆகவே பவுல் சொன்னார், கொஞ்சம் மருந்து எடுத்துக்கொள். பவுல் த்ரோபிமுக்காக ஜெபிக்கவில்லை என்று எழுதுகிறீர்களா? 2 தீமோத்தேயு 4:20 த்ரோமிப்பு என்ற மனுஷனை குறித்து வாசிக்கிறோம். அவனுக்காய் ஜெபித்தேன், அவன் இன்னும் வியாதி அடைந்தவனாய் இருக்கிறான். ஆகவே மில்தேவிலே விட்டுவிட்டு வந்தேன், இல்லை என்றால் என்னோடு வந்திருக்கலாம். ஆகவே இந்த காரியம் வரும்போது நாம் நிஜஸ்தர்களா இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவோட சமூகக்கு ஊழியம் முற்றிலுமா இருந்தது. ஆனால் தேவனால் கொடுக்கப்பட்ட அங்கீகாரம், அவர் யார், தேவகுமாரன் பூமியிலே பாவங்களுக்காய் மறிக்க வந்தார் என்ற அங்கீகாரம், இதை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இயேசு நமக்கு என்ன செய்ய சொன்னார் என்பதை குறித்து ஒரு நிஜமான கண்ணோட்டம் இருக்கும். உலகம் எங்கும் சென்று எல்லா சுகவீனமான ஜனங்களையும் சுகமாக்குங்கள் என்று இயேசு சொல்லவில்லை. சுகமாக்கும் ஊழியம் நடக்கும். மார்க் 16 வாசிக்கிறோம், அவர் சொல்கிறார், சுவிசேஷ எல்லா சிருஷ்டிகளுக்கும் போய் அறிவியுங்கள், இந்த அடையாளங்கள் நடக்கும். மார்க் 16:17 விசுவாசி உள்ளவர்களுக்கு இது நடக்கும். வேதத்தை தெளிவாய் மெதுவாய் ஜாக்கிரதையாய் வாசிக்க வேண்டும். என் பெயரினாலே நீங்கள் அவர்கள் பிசாசுகளை விரட்டுவார்கள், புதிய பாஷைகளை பேசுவார்கள், வியாதிஸ்தர்கள் மேல் கை வைப்பார்கள், அவர்கள் சுகமாவார்கள். இவைகள் எல்லாம் யார் செய்ய போவது? எல்லா ஒவ்வொரு விசுவாசியும் அல்ல, அடிக்கடி இப்படித்தான் சொல்கிறார்கள் விசுவாசி என்று. இங்க என்ன வாசிக்கிறோம்? விசுவாசிக்கிறவர்களால், ஒரு கூட்டம் விசுவாசிக்கிற கூட்டத்தால் நடக்கும் அடையாளம் யாவன? சரீரமாகிய அந்த கூட்டத்திலே என்ன நடக்கும்? 100 நடக்கிற காரியம் அல்ல. அவர்கள் என்ன செய்வார்கள்? பிசாசுகளை விரட்டுவார்கள், வித்தியாசமான பாஷைகளை பேசுவார்கள். இன்றும் அது நடக்கிறது. சர்ப்பங்கள் எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. வித்தியாசமான இடங்களுக்கு சென்று அங்கே ஆபத்துகளை சந்திக்கிறார்கள். தேவன் அவர்களை பாதுகாக்கிறார். அவர்கள் மத்தியிலே வியாதியஸ்தர்கள் மேல் கை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். இப்படிப்பட்ட அடையாளங்கள் எங்கே இருக்கும்? விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள். ஒவ்வொரு விசுவாசிக்கும் இது நடக்காது. இந்த நாளிலும் இது நடக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியம் போல் இது இருப்பதில்லை. ஒவ்வொரு நபரும் சுகமாக்கப்பட்டார். சுவிசேஷத்திலே அநேக தடவை வாசிக்கிறோம், எல்லாரையும் அவர் சுகமாக்கினார், எல்லோரையும் சுகமாக்கினார். ஆகவே சுகம் என்று வரும்போது ஒரு நாம் நிச்சயமான ஒரு அணுகுமுறை வேண்டும். உலகம் எங்கும் சென்று எல்லாரையும் சுகமாக்குங்கள் என்று சொல்லவில்லை. உலகம் எங்கும் சென்று சீஷராக்கி ஞானஸ்தானம் கொடுத்து, நான் கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு போதியுங்கள், அவர்கள் கை கொள்ளும்படி கற்றுக் கொடுங்கள். வியாதிப்பட்ட எல்லாரையும் சுகமாக்கும்படி இயேசு சொல்லவில்லை. வியாதிப்பட்ட விசுவாசிகளுக்கு கூட சுகம் என்று சொல்லவில்லை. வேதத்தின் வசனங்களோடு நாம் எல்லாரும் சேர்த்துக் கொள்ளக்கூடாது. மத்தேயு 10 இயேசு சொன்ன காரியம் வித்தியாசமான காரியம். அது புதிய உடன்படிக்கை ஸ்தாபிக்கப்படுவதற்கு முன்பாக கொடுக்கப்பட்டது. அங்கே சொல்கிறார் மத்தேயு 10, திருப்பி எல்லாரையும் அழைத்து அவர்களை பார்த்து சொன்னார், முதல் காரியம் மத்தேயு 10, ஜாதிகளுக்கு செல்ல வேண்டாம், தேசங்களுக்கு செல்ல வேண்டாம். மத்தேயு 10:5 மத்தேயு 10 இருக்கிற காரியங்களை உங்களுக்கான கட்டளையா எடுத்துக்கொண்டால் முதல் கட்டளையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் புறஜாதிய நாடுகளுக்கு போக வேண்டாம், சமாரிய பட்டணங்களுக்கு பிரவேசியாமலும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு மாத்திரம் செல்ல வேண்டும். இங்கே தெளிவா இல்லையா? இதை காட்டிலும் தெளிவா இருக்க முடியுமா? ஆனால் சில ஜனங்கள் இந்த முதல் பகுதியை புறக்கணித்து மற்ற காரியங்களை எடுத்துக்கொண்டு எங்களுக்கு என்று சொல்கிறார்கள். அது அவருடைய வாழ்க்கையிலே நடப்பதில்லை. அநேக காரியங்களிலே விசுவாசிகள் ஏமாற்றம் கொடுக்கிறார்கள். ஏனென்றால் வேதத்தை தெளிவாய் வாசிப்பதில்லை. தெளிவாய் ஜாக்கிரதையாய் வாசிப்போம். மற்ற ஜாதிகளுக்கு செல்ல வேண்டாம், சமாரியர் பட்டணங்களுக்கும் செல்ல வேண்டாம், பாதி யூதர்கள் பாதி அசிரியர்கள் அங்கே கூட செல்ல வேண்டாம். ஆனால் இஸ்ரேல் ஜனங்களுக்கு மாத்திரம் செல்ல வேண்டும். ஆபிரஹாம் சந்ததிக்கு செல்லுங்கள். அங்கே செல்லும் பொழுது என்ன பிரசங்கிக்க வேண்டும்? இந்த நாளிலே நம்மளுடைய செய்தி அது அல்ல. பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லவில்லை. பரலோகராஜ்யம் இங்கே இருக்கிறது, கிறிஸ்துவிடத்திலே திரும்ப மனம் திரும்ப என்று சொல்ல வேண்டும். ஆனால் அப்ப இருந்த செய்தி என்ன? பரலோகராஜ்யம் சபையமா இருக்கிறது, அங்கே காணப்படுகிற எல்லாம் ஆயத்தப்படுத்துகிற காரியம். பின்பு அவர்களுக்கு சொன்னார், வியாதிஸ்தர்களை சொஸ்தமாக்குங்கள் எங்கே இஸ்ரேல் தேசத்திலே, மறித்தோரை எழுப்புங்கள் எங்கே இஸ்ரேலிலே, குஷ்ரோகளை சுத்தம் பண்ணுங்கள் எங்கே இஸ்ரேல், பிசாசுகளை துரத்துங்கள் இலவசமாய் பெற்றுங்களே இலவசமாய் கொடுங்கள். 9 உங்களுக்கு பொன்னையாவது வெள்ளையாவது வெள்ளியாவது கொள்ளாமல், எத்தனை பிரசங்கியா இந்த காரியத்தை பின்பற்றுகிறார்கள், பொன்னையாவது வெள்ளியாவது நீங்கள் கொள்ளாமல், உங்களோடு எந்த பணத்தையும் எடுத்து செல்ல வேண்டாம். இதை பின்பற்றுகிற பிரசங்கியார்கள் எங்கே? வித்தியாசமான வசனங்களிலே அவர்களுக்கு என்ற சில காரியங்களை தெரிந்தெடுக்கிறார்கள். இது வேணாம் இது வேணும் என்று சொல்கிறார்கள். இது தேவனோடு விளையாடுவது, வேதத்தையோடு விளையாடுவது. முழு காரியத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் இல்லை முழு காரியத்தையும் புறக்கணிக்க வேண்டும். இயேசு இஸ்ரேல் ஜனங்களுக்கு செல்லும் பொழுது அவர்கள் சீஷர்களை என்ன சொல்ல வேண்டும் என்று சொன்னார்? நமக்கு இது பொருந்தாது. பையை எடுத்துக்கொள்ள வேண்டாம், இரண்டு அங்கியை எடுத்துக்கொள்ள வேண்டாம். எத்தனை பிரசங்கியார்கள் இதை பின்பற்றுகிறார்கள்? பாதரட்சியாவது தடியாவது தேடி வைக்க வேண்டாம். எங்கே போனாலும் தேவன் உங்களுக்கு அங்கே கொடுப்பார். தொடர்ந்து வேறு காரியங்களை அவர் சொல்கிறார் என்ன செய்ய வேண்டும் என்று. அவர்களை திருப்பி அவருடைய வாழ்க்கையின் முடிவிலே லூக்கா 22 கடைசியாக அவர்களுக்கு சொல்கிறார். இதை அறிந்து கொள்வது மிகவும் முக்கியம். ஏற்கனவே மத்தேயு 10 கொடுத்த அறிவுரைகளை ரத்து செய்கிறார். அநேக ஜனங்கள் இதை பார்ப்பதில்லை. லூக்கா 22 அவர்களை நோக்கி 35 லூக்கா 22:35 நான் உங்களை அனுப்பின பொழுது அந்த நாட்கள் ஞாபகம் இருக்கிறதா? 3 முன்பாக உங்களை அனுப்பினேன், பணப்பை இல்லாமல் பாதரட்சம் இல்லாமல் உங்களை அனுப்பினேன். ஏதாவது ஒரு குறைவாக இருந்ததா? உங்களுடைய பாதரட்சை அறுந்து போகவில்லை. உங்கள் தேவையை ஜனங்கள் சந்தித்தார்கள். பை இல்லை, பணப்பை இல்லை, உங்களுக்கு குறைவில்லாமல் இருந்தது. ஆனால் இப்பொழுதோ ஒரு புதிய கட்டத்திற்குள்ளாய் கடந்து செல்கிறோம். மத்தேயு 10 இப்பொழுது பொருந்தாது. பணப்பை சாமான் பை எடுத்துக்கொள்ளக்கூடாது என்றெல்லாம் இப்பொழுது கிடையாது. இப்பொழுது பணப்பையும் சாமான் பையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இது புதிய உடன்படிக்கை ஊழியம். பணப்பை எடுத்துக்கொள், சாமான் பையும் எடுத்துக்கொள். பட்டயம் இல்லாதவன் தன் வஸ்திரத்தை விற்று ஒன்றை கொல்லக்கடுவன். மத்தேயு 10 பட்டயத்தோடு போங்கள் என்று சொல்லவில்லை, இங்கே பட்டயத்தோடு போங்கள் என்று சொல்கிறார். பட்டயம் இல்லையா? வஸ்திரத்தை விற்றாவது பட்டயத்தை வாங்கிக்கொள். ஏனென்றால் ஆபத்துகளை சந்திக்க போகிறீர்கள். உங்களை நீங்களே தற்பாதுகாக்க வேண்டும். பட்டயம் மற்றவர்களை தாக்குவதற்கல்ல, நம்மை பாதுகாப்பதற்கு வேண்டும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டவரே 2 இருக்கிறது என்றார்கள். 2 அவர்களோடு இருந்தது. அவர் இது போதும் என்றார். எதற்காக பட்டயத்தை எடுத்தார்? கெத்தமனி தோட்டத்தில் போவதற்காக. பேதுரு அந்த பட்டயத்தை ஒன்று எடுத்து ஒருவருடைய காதை வெட்டினார். ஏசு அந்த காதை சுகமாக்கி, பட்டயத்தை உரையிலே போடு, பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தினால் சாவான் என்று சொன்னார். ஆனால் பேதுரு கேட்டிருக்கலாம், ஆண்டவரே நீங்க தானே பட்டயத்தை எடுத்து வர சொன்னீர்கள். ஏசு அதற்கு என்ன சொல்லியிருப்பார்? மற்றவர்களை தாக்குவதற்கு பட்டயத்தை ஒன்று எடுத்து வர சொல்லவில்லை. நான் சொன்னது என்ன? ரோம போர் வீரர்கள் பட்டயத்தை எடுத்து உங்களை தாக்க வந்தால், நீங்கள் உங்கள் கையை வைத்து மறைத்து கையிலே வெட்டு வாங்க வேண்டியதில்லை. பட்டயத்தை வைத்து பட்டயத்தினால் தடுத்து நிறுத்த முடியும். பட்டயத்தை நீங்களை தடுப்பதற்காய், தற்பாதுகாப்புக்காய் பயன்படுத்தலாம், ஆனால் தாக்குவதற்கல்ல. இயேசுவினுடைய வார்த்தையை தெளிவாய் புரிந்து கொள்ளவில்லை என்றால் இந்த முனைக்கோ அந்த முனைக்கோ சென்று விடுவோம். அநேகர் இந்த முனைக்கு அந்த முனைக்கு சென்றிருக்கிறார்கள். இயேசுவை காட்டிலும் ஆவிக்குரியவர்களாய் பட்டயமே எடுத்து போகக்கூடாது என்று சொல்லி சொல்கிறார்கள். யாராவது உங்களை தாக்கினால் நம்மை பாதுகாப்பதற்கு எல்லா உரிமையும் உண்டு, ஆனால் நாம் மற்றவர்களை தாக்கக்கூடாது. யாராவது நம்மை கோர்ட்டுக்கு அழைத்து சென்றால் நம்மை நாமே பாதுகாக்க வேண்டும். ஆனால் நாம் மற்றவர்களை கோர்ட்டுக்கு அழைத்து செல்லக்கூடாது. மற்றவர்களை தாக்குவதில்லை, நம்மை பாதுகாக்க வேண்டும். ஒருவர் இயேசுவை கணத்திலே அடைந்த பொழுது ஏன் என்னை அடைந்தாய் என்று கேட்டார். நம்மை நாமே பாதுகாப்பதற்கு எல்லா உரிமையும் நமக்கு உண்டு, ஆனால் ஒருபோதும் மற்றவர்களை நாம் தாக்கக்கூடாது. இதை புரிந்து கொள்வோமானால் இந்த நாளிலே நமக்கு இருக்கிற அழைப்பு என்ன என்று புரியும். அது மத்தேயு 10 இருக்கிறது காரியம் அல்ல. இயேசு நான் செய்த காரியத்தை செய்யுங்கள் என்று அங்கே சொல்லவில்லை. மத்தேயு 28 என்ன கற்பனை? எல்லா ஜனங்களுக்கும் சீஷர்களாக்கி அவர்கள் நான் செய்த காரியங்கள்லாம் செய்யும்படி சொன்னாரா? இல்லை, நான் கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி வேதத்தை தெளிவாய் வாசிக்க வேண்டும். அந்த வாக்கியம் உன்னுடைய வாழ்க்கையிலே உண்மையாக முடியும். இயேசு கட்டளையிட்ட எல்லா காரியத்தையும் நாம் செய்ய முடியும். இயேசு செய்த எல்லாவற்றையும் நாம் செய்ய முடியாது. அநேக பிரசங்கியார்கள் இயேசு செய்த எல்லா காரியத்தையும் செய்கிறேன் என்று நடிக்கிறார்களே, அற்புதம் செய்கிறோம் என்று சொல்கிறார்களே, அவர்கள் உங்களை ஏமாற்றுகிறார்கள். இதை நாம் புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். இயேசு என்ன சொன்னார்? எல்லா ஜனங்களுக்கும் நான் கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். நான் செய்த ஊழியத்தை அல்ல, இயேசு என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னாரே. அவருடைய ஊழியத்திலே நம்மை பின்பற்றும்படி சொல்லவில்லை, அவருடைய ஜீவனிலே வாழ்க்கையிலே நாம் பின்பற்ற வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 11 இப்படியா சொன்னார், 1 கொரிந்தியர் 11:1 என்னை பின்பற்றுங்கள், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல. புதிய உடன்படிக்கையிலே 2 பேர் என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னார். பழைய உடன்படிக்கையிலே எந்த தீர்க்கதரிசியும் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்ல முடியவில்லை. அவர்களுடைய வாழ்க்கை மாதிரியா இல்லை, நாம் பின்பற்ற முடியாது. ஏசாயாவும் இல்லை, மோசேவும் இல்லை, யாரும் அப்படி சொல்ல முடியாது. தேவன் சொல்லுகிறதை என் மூலியமாய் சொல்லுகிறதை கேளுங்கள் என்று தான் சொல்ல முடியும். இது தேவனுடைய வார்த்தை. ஆனால் ஒருவரும் என்னுடைய மாதிரியை பின்பற்றுங்கள் என்று சொல்ல முடியாது. மோசே தன் மனைவியோடு சண்டை போட்டான், தேவனுக்கு கீழ்ப்படியாமல் தன்னுடைய பையனை விருத்து சேதனம் பண்ணாமல் இருந்தான். அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் நல்ல மாதிரிகள் அல்ல. ஆனால் தேவனுடைய வார்த்தையை தெளிவாய் கூற முடியும். தேவன் இப்படி சொல்கிறார் என்று சொல்ல முடியும். ஆனால் புதிய உடன்படிக்கையிலே தேவன் இப்படி சொல்கிறார் என்று சொல்வது மாத்திரமல்ல, தேவன் சொல்கிற காரியத்தை கேளுங்கள் என்று சொல்வது மாத்திரமல்ல, தேவன் என்ன செய்தார் என்று வந்து பாருங்கள். அது பழைய உடன்படிக்கை தீர்க்கதரிசிகளுக்கு முற்றிலும் மாறுபட்டது. புதிய உடன்படிக்கை தீர்க்கதரிசி என்ன சொல்கிறார்? தேவனுடைய வாழ்க்கையிலே செய்த காரியத்தை வந்து பார், தேவன் என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே செய்த காரியத்தை வந்து பார், தேவன் என்னிலே செய்த காரியத்தை வந்து பார். இயேசு கற்றுக் கொடுத்த காரியங்களை உன்னுடைய வாழ்க்கையிலே கை கொள்ளும்படி நான் உனக்கு உபதேசிப்பேன், வா என்று சொல்ல முடியும். என்னை பின்பற்றி வா என்று வேதத்திலே முதல் நபர் சொன்னது இயேசு. பின்பாக பவுலும் சொல்கிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல என்னை பின்பற்று. 1 கொரிந்தியர் 11, தொடர்ந்து பிலிப்பியர் 3:17 எப்படி சொல்கிறார்? சகோதரர்களே, என்னுடைய மாதிரியை பின்பற்றுங்கள். என்னுடைய மாதிரியை மாத்திரம் அல்ல, என்னை போல நடக்கிறவர்களுடைய மாதிரியும் உற்று நோக்குங்கள், அவர்களுடைய மாதிரியையும் பின்பற்றுங்கள். ஏனென்றால் நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன். கிறிஸ்து மலையின் உச்சிக்கு ஏறி சென்றிருக்கிறார். 30,000 அடி உயரம் உள்ள ஒரு மலை, அவர் உச்சிக்கு சென்று விட்டார். பவுல் நம்மை காட்டிலும் முன்னே போய்கொண்டிருக்கிறார். 3,000-4,000 மீட்டர் நமக்கு முன்பாய் இருக்கிறார். என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்றார். நான் ஒரு 500 மீட்டர் தான் ஏறியிருக்கிறேன். என்னை காட்டிலும் கீழே இருக்கிறவர்களை பார்த்து என்னை பின்பற்று என்று சொல்ல முடியும். எனக்கு முன்பாக இருக்கிறவர்களுடைய மாதிரியை நான் பின்பற்ற முடியும். உச்சி என்ன? கிறிஸ்துவை போல மாறுவதுதான் உச்சி. அதுதான் லக்கு. எல்லா உலகத்தில் உள்ள எல்லா வியாதியஸ்தர்களையும் சுகமாக்குவது நம்மளுடைய லட்சியம் அல்ல. வாழ்க்கையிலிருந்து ஊழியம் புறப்பட்டு ஓட வேண்டும். எல்லா இடங்களுக்கும் சென்று இயேசுவினுடைய ஊழியத்தை செய்யும்படி சொல்ல வேண்டியதில்லை. பவுல் என்னை பின்பற்று என்று சொன்னாரே, அப்போஸ்தலர்களாய் மாறுங்கள் என்று சொன்னாரா? எல்லாரும் எப்படி அப்போஸ்தலர்களாய் இருக்க முடியும்? எல்லாரும் எப்படி தீர்க்கதரிசிகளாய் சுவிசேஷங்களாய் இருக்க முடியும்? அவர் என்ன சொன்னார்? என்னுடைய வாழ்க்கையை பின்பற்றுங்கள், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல என்னை பின்பற்றுங்கள். பவுல் கூட கிறிஸ்துவனுடைய ஊழியத்தை செய்ய முடியாது. எல்லா வியாதியஸ்தர்களையும் சுகமாக்க முடியவில்லை. 5 அப்பத்தை வைத்து 5,000 பேருக்கு போஷிக்க முடியவில்லை. அவரால் தண்ணீர் மேல் நடக்கவில்லை. நாம் வாசிக்கிறோம், அவரே பசியில் இருந்தார், அவரே குளூரிலே நடுங்கினார். திமோத்தி தனக்கு போர்வை எடுத்துவா என்று சொன்னார். 2 திமோத்தியிலே வாசிக்கிறோம், அவர் பாடுபட்டார். ஆரம்ப கிறிஸ்தவர்கள் பாடுபட்டார்கள், அநேக விதத்திலே பாடுபட்டார்கள். அவர்கள் சிங்க குகையிலே போட்ட பொழுது பாதுகாக்கப்படவில்லை. நாம் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை பின்பற்ற வேண்டும். அவருடைய ஊழியத்தை நாம் பின்பற்ற முடியாது. அதற்கு தெளிவான மாதிரி அவருடைய ஊழியம் உலகத்தில் உள்ள பாவிகளுக்காய் மரித்ததும் அடங்கும். நாம் எப்படி அதை பின்பற்ற முடியும்? ஆகவே இயேசுனுடைய வாழ்க்கைக்கும் ஊழியத்திற்கும் வித்தியாசம் தெரிந்தவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அவருடைய வாழ்க்கையை பின்பற்ற வேண்டும். அவருடைய வாழ்க்கையிலே பிதாவினுடைய சித்தத்தை செய்தார், ஊழியத்திலும் பிதாவினுடைய சித்தத்தை செய்தார். நாம் நம்மளுடைய வாழ்க்கைக்கும் ஊழியத்திற்கும் பிதாவினுடைய சித்தத்தை செய்ய முடியும். நம்மளுடைய வாழ்க்கையிலே இயேசுவை அப்படியே பின்பற்ற முடியும். இயேசுவை போலவே பவுல் பின்பற்றினார். ஆனால் ஊழியம் என்று வரும்பொழுது தேவன் நமக்காய் வைத்திருக்கிற சித்தத்தை இயேசுவினுடைய சரீரத்திலே நாம் செய்ய முடியும். ஊழியத்திற்கும் வாழ்க்கைக்கும் வித்தியாசம் தெரிய வேண்டும். அது தெரிந்திருந்தால் வஞ்சனையிலிருந்து நாம் விலகி இருக்க முடியும். அநேக மாய்மாலம் கிறிஸ்தவத்திலே காணப்படுகிறது. அவர்கள் இயேசுவினுடைய ஊழியத்தை தாங்களும் செய்கிறோம் என்று நடிக்கிறார்கள். ஜனங்கள் கேட்கலாம், இயேசு யோவான் 14 ராபோஜனத்திற்கு முன்பாக, கடைசி ராபோஜனத்திற்கு பின்பாக, உண்மையாகவே உங்களுக்கு சொல்கிறேன், யோவான் 14:12, எனிலே விசுவாசமாய் இருக்கிறவன் நான் செய்த கிரியைகளை காட்டிலும் கிரியைகளை செய்வான் என்று வாசிக்கிறோமே, அதை காட்டிலும் பெரிதான கிரியை செய்கிறான், ஏனென்றால் நான் பிதாவின் இடத்துக்கு செல்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் அனுப்பும்படி பிதாவின் இடத்துல வேண்டிக் கொள்வேன் என்று 16 வசனத்திலே வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நீங்கள் நான் செய்த கிரியைகளை செய்வீர்கள், இதை காட்டிலும் பெரிதான கிரியை செய்வீர்கள். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யாராவது பார்த்து இயேசு செய்த கிரியை என்ன என்று கேட்டால், அவர்கள் உடனடியாக வியாதிகளை சுகமாக்குவது, மரித்தோரை உயிர்த்தெழ செய்வது, தண்ணீர் மேல் நடப்பது, 5 அப்பத்தை 5000 பேருக்கு போஷிப்பது, நான் சொல்கிறேன் இதெல்லாம் இயேசுவினுடைய ஊழியத்தின் வாழ்க்கையின் கடைசி 10% 3.5 வருடம் செய்தது. அதேதான் செய்தாரா? 90% என்ன செய்தார் தன்னுடைய வாழ்க்கையிலே? அதுவும் அவர் செய்த கிரியைகள் தானே. 90% அவருடைய வாழ்க்கையில என்ன செய்தார்? 100% அவருடைய வாழ்க்கையில என்ன செய்தார்? ஒரே வாக்கியம், அவர் பிதாவின் சித்தத்தை செய்தார். யோவான் 6:38 அவரே சொன்னார், பரலோகத்திலிருந்து நான் வந்தேன், மருத்துவர்களை எழுப்பும்படி வரவில்லை, என்னுடைய சித்தத்தை மறுதளித்து பிதாவினுடைய சித்தத்தின் செய்ய வந்தேன். இதுதான் இயேசு செய்த கிரியைகள். ரத்தன சுருக்கமாய் சொல்ல வேண்டும் என்றால், அவர் வந்தார், தன்னுடைய சித்தத்திற்கு இல்லை என்று சொன்னார், பிதாவினுடைய சித்தத்தை செய்தார். பிதாவினுடைய சித்தத்திலே மலை பிரசங்கம் இருந்தது, வியாதிஸ்தர்களை சுகமாக்கினது இருந்தது, சில சமயங்களிலே பெத்தஸ்தா குளத்திலே ஒரே நபரை சுகமாக்குவதுதான் பிதாவினுடைய சித்தம். பிதாவினுடைய சித்தம் தண்ணீர் மேல் நடப்பதா இருந்தது, பேதுருவையும் தண்ணீர் மேல் நடக்க செய்வதும் இருந்தது, 5 அப்பத்தை வைத்து 5000 பேரை போஷிப்பது இருந்தது. பிதாவினுடைய சித்தம் என்ன? பவுலுக்கு தண்ணீர் மேல் நடப்பது இல்லை, 5000 பேரை போஷிப்பது அல்ல, லாசரு மறித்த 4 நாட்களுக்கு அப்புறம் உயிர்த்தெழுவது போல ஒரு கிரியை இல்லை. இயேசு செய்த கிரியை என்ன? ஒரே வார்த்தையிலே சொல்ல வேண்டும் என்றால் பிதாவின் சித்தம். பவுல் தன்னுடைய வாழ்க்கையில அதை செய்தார். பவுல், அவருக்கு தேவனுடைய சித்தம் என்ன? வேத வாக்கியங்களை எழுதுவது, அங்கேயும் இங்கும் போய் சபைகளை ஸ்தாபிப்பது. நாம் பிதாவினுடைய சித்தத்தை செய்ய வேண்டும். இது இயேசுவினுடைய கிரியை. வீட்டிலே மரியாளுக்கும் யோசேப்புக்கும் கீழ்ப்படிந்தார். ஒரு தண்ணீர் கொண்டு வா என்றால் முழு பக்கெட் தண்ணீர் கொண்டு வருவார். சின்ன சின்ன காரியங்களுக்கே கீழ்ப்படிந்து பிதாவின் சித்தத்தை செய்தார். ரத்தன சுருக்கமாய் சொல்ல வேண்டும் என்றால் பிதாவின் சித்தம் செய்தார். இதுவே இயேசு செய்த கிரியை. அதற்கு மாறுபாடான காரியம் என்ன? பாவத்திலே வாழ்வது, நம்மளுடைய சித்தத்தை செய்வது. இயேசு சொல்கிறார், நீ பாவத்திலே வாழவில்லை, என்னை போல வாழ முடியும், பிதாவின் சித்தத்தை செய்ய முடியும், இதை காட்டிலும் பெரிதான கிரியை செய்வாய். இயேசு பூமியில இருந்த பொழுது ஒரு கிரியை செய்ய முடியாமல் இருந்தது, ஜனங்களை ஒன்றாக்குவது. 12 சிஷ்யர்களுக்கு 3.5 வருடம் பிரசங்கித்தார். கடைசி நாளிலேயும் அவர்கள் இயேசு மறித்ததுக்கு அப்புறம் யார் தலைவர், யார் பெரியவர் என்று போட்டி பொறாமையில் இருந்தார்கள். இயேசு சொன்னார், இதை காட்டிலும் பெரிதான கிரியை செய்வீர்கள். ஏன் இயேசு பெரிதான வேலையை செய்ய முடியவில்லை? பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் இல்லை, சிஷ்யர்களுக்கால் பரிசுத்த ஆவியானவர் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் இல்லாத போது இயேசுவை ஒன்றாக்க முடியாது. நான் போனதுக்கு அப்புறம் பிதாவை பரிசுத்த ஆவியானவர் அறுப்படி கேட்டுக்கொள்வேன், உங்களுக்குள்ளாய் தேவனுடைய ஆவியானவர் வருவார், அப்பொழுது நீங்கள் ஒன்றாவீர்கள், அப்பொழுது என்னை காட்டிலும் பெரிதான கிரியை செய்வீர்கள். அது என்ன? கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையை கட்டுவது. பழைய உடன்படிக்கையை போல ஏதோ ஒரு கூட்டத்தை கட்டுவது அல்ல, மறுபடியும் பிறந்த விசுவாசிகள், ஒருவரோடு ஒருவர் ஒன்றாயிருக்கிறவர்கள், இயேசுவின் சரீரத்தின் அவயவமாயிருக்கிறவர்கள். 12 சீஷர்கள் அவயவங்களாய் செயல்படவில்லை, ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர்களுக்கு இல்லை. பரிசுத்த ஆவியானவர் வந்தபொழுது இயேசு சொன்னார், நீங்கள் நான் செய்ததை காட்டிலும் பெரிதான கிரியை செய்வீர்கள். ஆகவேதான் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையை கட்டுவது இந்த பூமியிலே செய்யத்தக்க பெரிதான கிரியை. அதற்கு மத்தேயு 28 காணப்படுகிற கற்பனைக்கு கீழ்ப்படி வேண்டும். 19:20 எல்லா ஜாதிகளுக்கும் சென்று சீஷர்களை ஒன்று பண்ணுங்கள். சீஷர்கள் இல்லாதபடி சபையை கட்ட முடியாது. இயேசு கட்டளையிட்ட எல்லா காரியத்தையும் கை கொள்ளும்படி கற்றுக் கொடுக்காமல் சபையை கட்ட முடியாது. தேவனுடைய ஊழியராய் புதிய உடன்படிக்கையின் காலகட்டத்தில் இருப்பதனுடைய அர்த்தம் என்ன என்று தெளிவாய் புரிந்து கொண்டீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். வியாதியஸ்தர்களுக்காய் ஜெபிக்கலாம், ஆனால் நம்மளுடைய அழைப்பு வியாதிகளை சுகமாக்குகிற ஊழியம் அல்ல. நம்மளுடைய அழைப்பு பிரதானமா இயேசு கற்பித்த எல்லாவற்றையும் கை கொள்ளும்படி போதிக்க வேண்டும். விசுவாசப்படுத்தவர்கள் வந்தால் இயேசுவின் நாமத்தினாலே விடுதலையாக்க வேண்டும். நாம் அதை செய்ய வேண்டும். நானே அநேக தடவை அதை செய்திருக்கிறேன். நாம் ஆனால் பிரதான ஊழியம் இயேசு கற்பித்த காரியத்தை உபதேசிக்க வேண்டும். அப்படிதான் சபையை கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையாய் கட்ட முடியும். சபைதான் தேவனுடைய பிரதான நோக்கம். பாதாளம் மேற்கொள்ளாத சபையை கட்ட வேண்டும். நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உம்முடைய வார்த்தையின் தெளிவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தை தெளிவாக இருக்கிறதே கேட்கிறதற்கு காதுள்ளவர்கள் புரிந்து கொள்ள முடியுமே, சிறு பிள்ளைகள் கூட புரிந்து கொள்ள முடியுமே. இந்த சத்தியங்களிலே நாங்கள் ஸ்திரப்பட உதவி செய்யும். நீர் வருவதற்கு முன்பாய் ஒரு தகுதியுள்ள வாழ்க்கையை வாழ உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஆமென்.